திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் நம்பி ஆரூரர் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை? நேற்றைய கதையுடைய தொடர்ச்சி. நேற்று கதை எங்க விட்டோம்? நம்ம ஆலால சுந்தர திருநாவலூர்ல நம்பி ஆரூரர்ங்கிற பேர்ல அவதாரம் செய்திருக்கிறார். அவரோட கதையை விட்டோம் இல்லையா? அவங்க அப்பா அம்மா பேர் என்ன? சடையனா இசைஞானியார் இல்லையா? இதோட கதையை விட்டோம் இல்லையா? இந்த நம்பி ஆரூரர் வந்து 9வது நூற்றாண்டுல பிறந்தார். இப்ப இருந்து 1100 வருடங்களுக்கு முன்னாடி அந்த காலத்துல அவர் பிறந்தாரு. சரியா, அவர் பிறந்த அந்த வீடு, அந்த இடம், அது இப்ப கூட நம்ம போனா பார்க்கலாம். அந்த இடத்துல இப்ப என்ன கட்டிருக்காங்க தெரியுமா? அந்த வீடு இருந்த இடத்துல இப்போ ஒரு அழகான கற்கோயில் மாதிரி கட்டி ஒரு மடம் கட்டி சுந்தரர் மடம்ங்கிற பேர்ல அதுல சுந்தரருக்கு வழிபாடு நடந்துட்டு இருக்கு. நீங்க இப்ப போனா கூட பாக்கலாம் தெரியுமா? நீங்க இன்னைக்காவது உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு திருநாவலூர் போய் பாத்துட்டு வாங்க. சரியா? சரி, இப்போ என்ன ஆகுது? சுந்தரர் ஏதோ 1100 வருடங்களுக்கு முன்னாடி போயிடுவோம் இப்போ. சரியா, அந்த வீட்டு வாசல்ல குழந்தை விளையாடிட்டு இருக்கார். சரியா, சின்ன குழந்தை. ஆனா அவருக்கு நிறைய அணிகலன்லாம் கூட்டியிருக்காங்க. அப்புறம் இடுப்புல அழகா ஒரு அரைஞான் கயிறு கட்டியிருக்காரு. ரொம்ப அழகா இருப்பாரு. ஏன்னா அவரே, அவர் பேரே சுந்தரர் இல்லையா? சுந்தரம்னாலே அழகுன்னு தானே அர்த்தம். அந்த அழகு அப்படியே இருக்கும். அந்த குழந்தைக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அந்த குழந்தைய பார்க்கும்போது அழகா இருப்பாரு. சரியா, இப்போ அவர் என்ன பண்ணுவாரு? வீட்டு வாசல்ல தேர் உருட்டி விளையாடிட்டு இருப்பார். சின்ன பிள்ளைகள்ல நம்ம எல்லாம் வீட்டு வாசல் எல்லாம் விளையாடுவோம்ல, அது மாதிரி அவரும் வீட்டு வாசல்ல தேர் உருட்டி விளையாடிட்டு இருப்பார். நிறைய அணிகலன்லாம் போட்டு அழகா இருப்பார். சரியா, அப்போ அந்த வழியா நரசிங்க முனையரையர் அப்படின்னா அந்த ராஜா, நரசிங்க முனையரையர் அப்படிங்கிற ராஜா அந்த வழியா போவார். சரியா, போறவர் அந்த குழந்தைய பார்த்து, இவ்வளோ அழகா இருக்கே இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு, இந்த குழந்தைய நான் அரண்மனையில் எடுத்துட்டு போய் வளர்க்கட்டுமா? அது என் பையனை போல, என் குழந்தைய போல வளர்க்கட்டுமா அப்படின்னு ரொம்ப அன்போடு கேட்பாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மாவும் சரின்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ நம்ம சடையனார் இசைஞானியார் வந்து ஆதி சைவ அந்தனர் குலம். இப்போ எங்க எடுத்துட்டு போய் வளர்க்குறாங்க? அரண்மனையில் எடுத்துட்டு போய் வளர்க்குறாங்க இல்லையா? அதனால நம்ம நம்பி ஆரூரர் பிறப்பால் ஆதி சைவ அந்தனர். ஆனால் இப்போ அரண்மனையில ஒரு இளவரசர் போல வளர்க்கப்படுறார். சரியா, இப்போ அவர் ரொம்ப நல்ல அழகா இருப்பாரா, நல்ல அழகா வளர்ந்து வருவாரு. அவர் ஒரு அருளாளர் இல்லையா? அதனால அந்த இது இருக்கும், தெய்வீகத்தன்மை அவர்கிட்ட இருக்கும். சரியா, அவருக்கு இப்போ திருமண வயது வந்துடும். திருமண வயது வந்தோடனே அவருக்கு திருமணத்துக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து, ஒரு நல்ல அன்பான பண்பான அழகான பெண்ணு, அடக்கமான பெண்ணா பார்த்து திருமணம் செய்து வைக்கணும்னு பெண் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்ப நாவலூர்ல இருந்து பக்கத்துல புத்தூர்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல சடங்கவி சிவாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் என்ன? சடங்கவி சிவாச்சாரியார். சரியா, அவருடைய பெண்ணை நம்ம நம்பி ஆரூரருக்கு திருமணம் செய்யறதுக்கு பெரியவங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணிடுவாங்க. ரெண்டு பையன் மாப்பிள்ளை வீடு, பெண் வீடு, ரெண்டு வீட்லையுமே சம்மதம் தெரிவிச்சிருவாங்க. சரியா, இப்போ திருமணம் உறுதியாயிரும். இப்போ திருமணத்துக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க? திருமண ஓலை அனுப்புவாங்க. திருமண ஓலை அனுப்பும்போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பெண் வீட்டுக்கு அதை அனுப்புவாங்க. அதை பெண் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் மேள தாளத்தோட மங்கள வாத்தியங்களோட அந்த ஓலையை வாங்கிக்கிடுவாங்க. வாங்கி அப்போ தன்னோட சம்மதத்தை தெரிவிப்பாங்க. இதுதான் ஓலை அனுப்புறது, மன ஓலை அனுப்புறது. சரியா, இந்த மன ஓலை அனுப்புனோடனே திருமணம் உறுதியாயிடும். உறுதியானோடனே அந்த புத்தூருக்கு இப்போ மனம் வந்த புத்தூர்னு பேர். திருமணத்துக்கு வராங்க இல்லையா? எல்லாரும் திருமணத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊருக்கு மனம் வந்த புத்தூர்னு பேர் வந்துருச்சு. சரியா, இப்போ திருமணத்துக்கு எல்லாம் ஏற்பாடுகள்லாம் ஆயிட்டு இருக்குது. மணப்பந்தல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பெண் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க மாப்பிள்ளை நாவலூர்ல இருக்காரு இல்லையா, திருநாவலூர்ல. அங்க அவருக்கு முந்தின நாளே காப்பெல்லாம் கட்டிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம திருமணத்துல எல்லாம் முளைப்பாரி எல்லாம் வைப்பாங்க இல்லையா, மங்கள பொருளாக முளைப்பாளிகைன்னு சொல்லுவாங்க. நம்ம முளைப்பாரி முளைப்பாரின்னு சொல்றோம் இப்ப எல்லாம் இல்லையா. அந்த முளைப்பாளிகைலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டு நல்லா அழகா வளர்ந்துருக்கும். அதிலெல்லாம் அந்த மங்கள பொருள்கள் எல்லாம் தயார் செஞ்சிருவாங்க. இந்த பக்கம் பெண் வீட்லேயும் எல்லாம் மங்கள பொருள் எல்லாம் தயார் செஞ்சிருவாங்க.
மலர்கள், மங்கள பொருள்கள், நல்ல நறுமண பொருள்கள் எல்லாம் தயாராகிடும் திருமணத்துக்கு. இப்போ மாப்பிள்ளை வீட்டில் திருநாவலூரில் நம்ம திருமணத்துக்கு முந்தின நாள் நம்ம நம்பி ஆரூரருக்கு அழகாக காப்பு கட்டிடுவாங்க. காப்பு கட்டிட்டு அடுத்த நாள் விடியும் போது என்ன பண்ணுவாங்க, நல்ல மங்கள நீராட்டி நல்ல பட்டாடையெல்லாம் உடுத்து நல்ல நறுமண புகையெல்லாம் போட்டு நல்ல நறுமண பொருள்கள் எல்லாம் போட்டு அவருக்கு அழகாக அலங்காரம் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை அலங்காரமாச்சே, ஏன் அவருக்கு நல்ல ஒரு குடும்பி கூட உண்டு அவருக்கு. அப்போது அந்த சிறிய அலங்காரம் பண்ணுறவங்கெல்லாம் வந்து அது ரொம்ப அழகாக அந்த குடும்பியெல்லாம் நல்லா காய வச்சு அழகாக அந்த குடும்பியை அலங்காரம் பண்ணி விடு அலங்காரம் பண்ணுவாங்க. சரியா, அப்புறம் நிறைய அவருக்கு அணிகலன்லாம் போடுவாங்க, மாலை போடுவாங்க. அப்புறம் மாப்பிள்ளை அலங்காரம் ஆச்சு, ஏன் பட்டாடை கட்டியிருப்பாங்க, நிறைய அணிகலன்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருப்பார். அப்போ நம்ம நம்பி ஆரூர் நம்ம பெருமான் அப்படியே மனசார நினச்சி அழகாக திருநீர் பூசிக்குவார். ஏன் திருநீர் பூசி இப்போ மாப்பிள்ளை தயார் இல்லையா. இப்போ மாப்பிள்ளை என்ன பண்ணுவாங்க, குதிரை மேலே வச்சு நாவலூர்லேருந்து புத்தூருக்கு மாப்பிள்ளை அழைப்பு நடக்கும். சரியா, குதிரை மேலே டக்கு டக்குன்னு அழகாக வரும். அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருப்பார். அங்கே குதிரையும் அழகு, அது மேலே இருக்கிற மாப்பிள்ளையும் அழகு, அவர் போட்டிருக்கிற அணிகலன்களும் அழகு. எல்லாரும் ஓடி ஓடி வந்து பார்ப்பாங்க. அடடா, இவரை பார்க்கறதுக்கே நம்ம எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னும் எவ்வளோ அழகாக இருக்காரு, இவரை பார்க்கறதுக்கு நம்ம தவம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சடங்கு சிவாச்சாரியரோட பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவா, இப்படி ஒரு அழகான மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்புறம் அவர் போட்டிருக்க அணிகலன்லாம் பார்த்துட்டு, இந்த அணிகலன்லாம் இவர் போட்டிருக்கிறதுனாலேயே இன்னும் அழகாக தெரியுது அப்படிம்பாங்க சில பேர். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம நல்ல இந்த மாப்பிள்ளையை பக்கமாக பார்த்துக்கணுங்கிறதுக்காக நம்ம பக்கத்தில் போகும்போது இந்த குதிரை மெதுவாக நடந்து போச்சு அப்படின்னு பேசிக்குவாங்க. எல்லா வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வாசலுக்கு ஓடி வந்து அப்படியே மாப்பிள்ளையோட அழகை பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் இல்லை, மேல தாளம்லாம் முழங்கும், அப்படியே சங்கம் முழங்கும், நல்ல மங்கள வாத்தியமெல்லாம் முழங்க மாப்பிள்ளை அழைப்பு அப்படியே கோலாகலமாக நடக்கும். சரியா, இப்போ மாப்பிள்ளை அழைப்பு நடந்து இப்போ மாப்பிள்ளை எங்கே வந்தாச்சு, மனம் வந்த புத்தூருக்கு வந்துட்டார், திருமணத்துக்கு வந்தாச்சு, திருமண பந்தலுக்கு வந்தாச்சு. இங்கே திருமண பந்தலில் உள்ள நுழையும் போது எல்லாம் சங்கநாதம் முழங்க மாப்பிள்ளையை வரவேற்பாங்க எல்லாரும். எல்லாம் மங்கள பொருள்கள் எல்லாம் வச்சு வரவேற்று என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளையை உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த மனப்பந்தலில் உட்கார வைப்பாங்க, மனமேடையில் உட்கார வைப்பாங்க. சரியா, அங்கே பெண்ணுக்கும் நல்லா அலங்காரம் பண்ணி அழகாக அலங்காரம் பண்ணி பெண்ணும் வந்தாச்சு, மனமேடையில் ரெண்டு பேரும் வந்தாச்சு. சரியா, ஆனால் இப்போ நமக்கு ஒன்று ஞாபகம் என்ன இருக்கணும், கைலாயத்தில் இருக்கும்போது அந்த ரெண்டு பெண்கள் எங்கெங்க இருக்காங்க, ஒருத்தங்க திருவாரூரில் இருக்காங்க, ஒருத்தங்க திருவொற்றியூரில் இருக்காங்க. இப்போ அந்த ரெண்டு பெண்ணையும் விட்டு வேற ஒரு பெண்ணோட இப்போ இவருக்கு திருமணம் உறுதியாயிருக்குது இல்லையா, திருமணம் நடக்க போகுதுங்கிற நிலைமையில இருக்குது இல்லையா. ஆனால் அவரோட விதிப்படி ஆலாள சுந்தரருடைய அந்த நம்பி ஆரோருடைய மனைவியா சடங்கவி சிவாச்சாரியாருடைய பொண்ணு இருக்க முடியாது இல்லையா, அவரோட விதிப்படி அது கிடையாது இல்லையா. அதனால இப்போ இந்த திருமணம் நடக்க முடியாம நிறுத்தப்படும், இதுக்காக நம்ம சாமி வரப்போறார். ஏன்னா நம்ம சாமி தான் சொல்லியிருக்காரு முதல்லையே இல்லையா, நான் தடுத்தாட்கொள்ள வருவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால இப்போ நம்ம சாமி வரப்போறார். வரவர் எப்படி வரார் தெரியுமா, சாமி ஒரு வயதான வேதியர் போல வராரு, வயதான அந்தனர் போல வராரு. திருநீர் பூசியிருக்காரு, உத்தராக்கம் போட்டிருக்காரு, ஒரு தண்டில் கொஞ்சம் தற்பை புள்ள கட்டி வச்சிருக்காரு, அப்புறம் கையில் ஒரு கொடை வச்சிட்ருக்காரு, இதுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு கோவணம் கட்டிட்டுருக்காரு, அப்புறம் தோளில் ஒரு துண்டு போட்டுக்கிட்டு அப்படியே வளை வயதான குளத்தில் வர்றார். வரவுடனே அந்த திருமண பந்தல் கூட நுழைகிறார். நுழைஞ்சோடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவரை வணங்கி வரவேற்கிறாங்க. ஏன்னா ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் வந்தால் அவங்களோட ஆசீர்வாதம் மணமக்களுக்கு தேவைன்னு எல்லாரும் நினைப்போம் இல்லையா. அதனால அந்த வயது முதிர்ந்தவரை எல்லாரும் ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினச்சி எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்று கூட்டிகிட்டு போவாங்க. சரியா, இப்போ நம்ம சாமி மணப்பந்தலுக்குள்ளே நுழைஞ்சிட்டார். நுழைஞ்சவர் என்ன பண்ணுவார், நேராக மணமேடைக்கு போவார். போயிட்டு அங்கே திருமண சடங்காக நடந்துட்டுருக்கோம், வேதம் ஓதிட்டு இருப்பாங்க, அந்த வேள்வி நடந்துட்டுருக்கோம், திருமணத்துக்கு நிறைய சடங்குகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சடங்குகள்லாம் நடந்துட்டுருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம சாமி வயதான ஒரு அந்தனர் போல் வந்துட்டு என்ன செய்வார், நேரம் மணமேடை மேலே ஏறி உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கை தீர்த்துட்டு அப்புறமா உன் திருமண சடங்கை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்வார். என்ன சொல்வார், உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கை தீர்த்துட்டு அப்புறம் உன் திருமணத்தை தொடரு அப்படின்னு சொல்வார். எல்லாரும் விக்கிட்டு போய் நின்றுடுவாங்க. திருமண பந்தல்ல தாலி கட்ட போற நேரத்துல இப்படி வந்து ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும் இல்லையா? ஒரு எல்லாருக்கும் சுத்தி நிக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும் தெரியாது. ரெண்டு பக்கத்து சுற்றுத்தார் நிக்கிறாங்க, இந்த சான்றோர்கள் அனுக்கிறாங்க, பெரியவங்கள் அனுக்கிறாங்க, ஊர்க்காரங்கள் அனுக்கிறாங்க, எல்லாரும் விதில் விதித்து போயிடுவாங்க. என்னடா இது இப்படி ஆகுதே அப்படின்னு நிற்பாங்க. ஆனால் சாமி சொன்னதே சொல்லுவார், எனக்கும் உனக்கும் ஒரு வழக்கு இருக்குது, அது தீர்த்துக்கோ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நம்பியாரோர்கிட்ட சொல்லிட்டு இருப்பார். அப்ப நம்பியாரோர் என்ன பண்ணுவார், சரி சொல்ற வழக்கை என்னன்னு பார்த்துட்டு அப்புறமே திருமணம் செய்யலாம் அப்படின்னு என்ன பண்ணுவார், நம்பியாரோர் மணமேடையை விட்டு எழுந்து அந்த வயதான அந்தனர்கிட்ட வந்து நின்று என் வழக்கு என்ன அப்படின்னு சொல்லுவார். சொல்லுவாரா, இப்போ நம்ம சாமி என்ன சொல்றாரு, இந்த நம்பியாரோர் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாரும் ஒரே ஆச்சரியப்படுறாங்க, என்ன வேறு பேசுறாரு இப்படி என்ன அப்படின்னு எல்லாரும் எதாவது நினைக்கிறாங்க. ஆனா இந்த நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொன்னோடனே நம்ம நம்பியாரோட சிரிக்கிறார். சிரிச்சோடனே இவர் சொல்றாரு, என்னடா உங்க பாப்பனார் எழுதி கொடுத்துருக்காரு நீ எனக்கு அடிமைன்னு, உங்க பாப்பனார் எழுதி கொடுத்துருக்காரு நீ என்ன சிரிக்கிற அப்படின்னு நம்ம சாமி கேட்பார். கேட்டோடனே இவர் உன்னை சிரிக்கிறத நிறுத்திட்டு என்ன சொல்வாரு, நான் ஒரு அந்தணன், நீங்க ஒரு அந்தனர், எப்படி ஒரு அந்தனன் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாக முடியும், இது எங்கேயாவது உண்டுமா, நீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பித்தனா அப்படின்னு கேட்பார். அப்போ நம்ம சாமி சொல்லுவார், ஏய் என்ன நீ பித்தன்னு சொன்னாலும் சரிதான், பேயன்னு சொன்னாலும் சரிதான், நான் அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன், எல்லாம் பேசிட்டு இருக்க நிற்க வேண்டாம், பேசிட்டு இருக்க வேண்டாம், வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்யணும் அப்படின்னு பாரு நம்ம சாமி. அப்போ நம்பியார் ஒரு என்ன பண்ணுவாரு, சரி நான் உனக்கு அடிமைன்னு சொல்றீங்கல்ல, அப்போ அதுக்கு அந்த ஓலை இருக்கா கொடுங்க, காமிங்க பார்க்கலாம், எங்க பாப்பனார் எழுதி கொடுத்த ஓலை இருக்குன்னு சொல்றீங்கன்னா அதை காமிங்க அப்படிங்கிறார். அந்த ஓலைக்கு பேர் என்ன தெரியுமா, ஆள் ஓலை. ஆள் ஓலைனா என்னன்னா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடிமை அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டா அதுக்கு அடிமை சாசனம் சொல்லுவோம் நம்ம இப்பெல்லாம் இல்லையா, அதை ஆள் ஓலைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல சரியா. அப்ப எங்க பாப்பனார் எழுதி கொடுத்த ஆள் ஓலை இருக்குன்னு சொல்றீங்கன்னா அதை காட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாமி என்ன சொல்றாரு, இதை நான் வந்து நீதிமன்றங்கள் இருக்கிற இடத்துல காமிப்பேன், அவங்க வழக்காடு மன்றத்தில் நீதி சொல்லுவாங்க, அதை கேட்டப்புறம் நீ எனக்கு அடிமையாக பணி செய்யத்தான் உனக்கு தகுதியே தவிர விடு 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 நடந்து மன மனப்பந்தில் விட்டு இந்த கிழமையை வழியை ஓடுப்பாப்பார். ஏன்னா அப்போ நம்ம நம்பியார் ஒருவர் என்ன பண்ணுவார், அவரு வேகமாக பின்னால் போய் அந்த வேதியரை பிடிச்சு அந்த ஓலையை பறித்து ரெண்டு கிழிச்சு போட்டுருவார். கிழிச்சு போட்டோன்னே அப்போ நம்ம வேதியர் செல்வார், கிழவேதியர் செல்வார், நம்ம சாமி தானே விழுந்திருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்வார், பார்ப்பாரு இவன் வந்து அந்த ஓலையை பறித்து கிழிச்சு போட்டுட்டான், இதுல இருந்தே தெரியலையா இவன் எனக்கு அடிமைன்னு, அதை மறைக்கிறதுக்காகத்தான் அந்த ஓலையை கிழிச்சு போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லுவார். சொன்னோடனே அவங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து குடி நிற்கிறாங்கன்னா திருமணத்துக்கு நிறைய பேர் வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கேட்குறாங்க அந்த பெரியவர்கிட்ட, உங்கள் ஊர் எது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என் ஊர் வெண்ணைநல்லூர், என்னை யாருக்குமே உங்களுக்கு தெரியலையா, என் ஊர் வெண்ணைநல்லூர் அப்படின்பார். திருவெண்ணைநல்லூர் சரியா, அந்த திருவெண்ணைநல்லூர்ல நம்ம சிவபெருமானுக்கு ஒரு அழகான கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு பேர் என்ன தெரியுமா, அருள்துறை சரியா, அந்த ஊர் தான் எங்க ஊர் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லுவார். சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு, பாரு இந்த ஓலையை அவன் பறிச்சு கிழிச்சு போட்டுட்டான், இதுல இருந்தே தெரியலையா இவன் என் அடிமை என்ன அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன சொல்றாங்க, சரி உன் ஊர் வெண்ணைநல்லூர்னு சொல்றீங்க இல்லையா, சரி அங்கேயே நம்ம வழக்காடு மன்றத்தை வச்சுக்கிடுவோம், இவர் நீங்க சொல்றபடி இவர் உங்களோட அடிமையா இல்லையான்னு அங்க வச்சு வழக்காடு மன்றம் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே சரிங்க எல்லாரும் திருவண்ணைநல்லூருக்கு போறாங்க. நம்ம சாமியும் ஒரு கிழவேதியராக இருந்துட்டார் இல்லையா, அவர் ஒரு தண்டை உணிக்கிட்டு அவர் முன்னாடி போறாரு, பின்னாடி நம்பி அருவர் போறாங்க, பின்னாடி அந்த திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் போறாங்க சரியா. எல்லாரும் அங்கே போய் நின்னாச்சு, அங்கே வழக்காடு மன்றம் நடக்குது, அங்கே ஒரு மண்டபத்தில் வழக்காடு மன்றம் நடக்குது, அங்கே நாலு பெரியவங்க உட்காந்துருக்காங்க, கீழே கரணத்தான்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு சரியா, இவங்கெல்லாம் அவங்க உட்காந்துருக்காங்களா. அப்போ கேட்குறாங்க, என்னப்பா என்ன வழக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த நம்ம நம்ம சாமி என்ன சொல்கிறாரு தெரியுமா, இந்த நம்பி ஆளுநர் எனக்கு அடிமை, இவங்க பாட்டனார் எழுதி கொடுத்த ஆள் ஓலை என்கிட்ட இருக்கு, ஆனால் இவன் அதை ஒத்துக்கலை, ஒத்துக்காதது மாத்திரம் இல்லை அந்த ஓலையை பறித்து கிழிச்சு வேற போட்டுட்டான், இதுதான் என்னோட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி அங்கே சொல்லுவார். சொன்னோடனே என்ன சொல்லுவாங்க, சரி நீ இவருக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இவர் வந்து நம்பியாரோட உன்னோட அடிமைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு எதனா சாட்சி வச்சுருக்கீங்களா, யாரையாவது சாட்சி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா, இல்லை எதனா டாக்குமெண்ட் இருக்கா, ஆவணம், ஆவணம்னா டாக்குமெண்ட் சரியா, ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா, ஆவணம் இருக்கா காட்டுங்க அப்படின்னு அந்த நீதிமன்றத்தில் இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க, பெரியவங்க எல்லாம் கேட்பாங்க. அப்போ இவர் நம்ம சாமி சொல்லுவார், நான் ஏற்கனவே ஒரு ஓலையை வச்சுருந்தேன், அந்த ஓலை அது வந்து படியெடுத்த ஓலை, படியெடுத்த ஓலைன்னா ஃபோட்டோ காப்பி மாதிரி வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளாம் ஜெராக்ஸ் காப்பி ஃபோட்டோ காப்பிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி படி ஓலைன்னு சொல்லுவாங்க, மூல ஓலை படி ஓலைன்னு சொல்லுவாங்க. மூல ஓலையை நம்ம ஒரிஜினல் அப்படின்னு சொல்லுவோம், படி ஓலைங்கிறத நம்ம ஃபோட்டோ காப்பி மாதிரி வச்சுக்கோங்க. சரியா, நான் படி ஓலையை வந்து இவன் பறித்து கிழிச்சு போட்டுட்டான், இப்போ மூல ஓலையே இவன் பறித்து கிழிச்சு போட மாட்டாங்கிற உத்தரவாதம் நீங்கள் கொடுப்பீங்கன்னா நான் அந்த ஓலையை காட்டுறேன். என்கிட்ட மூல ஓலை இருக்குது, அவங்க பாட்டை நான் எழுதி கையெழுத்து போட்ட மூல ஓலை என் கையில் இருக்குது, ஆனால் அதுக்கு இந்த நம்பி ஆறுவதார் எந்த தீங்கும் செய்ய மாட்டார், அதை பறித்து கிழிச்சு போட மாட்டாருன்னு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நான் காட்டுறேன் அப்படின்னு நம்ம சாமி சொல்வார் வழக்காளர் மண்டபத்தில். சரியா, அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, எல்லாம் பெரியவங்களும் இல்லை இல்லை அப்படிலாம் கிழிச்சு போட மாட்டாரு, அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் தருவாங்களா. அப்போ என்ன பண்ணுவார் நம்ம சாமி, அந்த மெதுவாக அந்த ஓலை எடுத்து காட்டுறார். அப்போ கீழே கரணத்தான் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வணங்கி சாமியை வணங்கி, நான் அவர் ஒருத்தருக்கு தான் அந்த குடுப்பினர் இருந்திருக்கு, ஏன்னா வந்திருக்கு அவர் சாமி இல்லையா, அதை மற்றவங்களாம் தெரியாமல் பேசிட்டு நிற்கிறாங்க. ஆனால் அந்த கரணத்தான் வந்து வணங்கி அந்த ஓலையை வாங்குறான், வாங்கி அந்த ஓலையை பிரித்து அதை படிப்பாங்க. படிக்கும்போது அதில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, பெருமுனி வெண்ணெய் நல்லூர் பித்தனுக்கு யானும் என்பால் வருமுறை மரபுள்ளோரும் வழித்தொண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன், இதற்கு இவை என் எழுத்து இப்படின்னு எழுதியிருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, வெண்ணெய் நல்லூரில் இருக்கிற பித்தனுக்கு நானும் என் சந்ததியும் காலகாலமாக அடிமையாக இருந்து தொண்டு செய்வோம், இதை நான் எழுதி தருகிறேன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரியா, எழுதி கீழே அவங்க பாட்டனாரோட கையெழுத்திருக்கோம். அது போக இன்னும் ரெண்டு சில பேர் வந்து அந்த சாட்சி கையெழுத்து வேற போட்டிருப்பாங்க. நம்மளாம் இப்போ டாக்குமெண்ட் பண்ணும்போது இப்போ எல்லாம் பண்ணுறோம்ல, ரெண்டு சாட்சி கையெழுத்து போட்டுக்கிறோம் இல்லையா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பத்திரமெல்லாம் பார்த்துருக்கீங்களா, கையெழுத்து போடுவாங்க, அப்புறம் சாட்சி கையெழுத்து வேற ரெண்டு போடுவாங்க, விட்னஸ் அப்படின்னு போடுவாங்கல்ல, அது மாதிரி அந்த ஆள் ஓலையிலையும் ரெண்டு பேருடைய சாட்சி கையெழுத்து இருக்கும். அப்போ அந்த சாட்சி கையெழுத்தை வந்து வெரிஃபை பண்ணி பார்த்தா சரியாக இருக்கும், அவங்க அவங்க கையெழுத்து சரியாக இருக்கும். அப்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பாட்டனாருடைய கையெழுத்து என்னன்னு தெரியணும் இல்லையா, அப்போ என்ன செய்வாங்க, அவங்க நீதிமன்றத்தில் இருக்கவங்க நம்ம நம்பி அருவர்கிட்ட இது உங்கள் தாத்தா கையெழுத்தா பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நம்ம சாமி சொல்லுவார், இவர் இப்போ பிறந்தவர், இவங்க தாத்தாவையே இவர் பார்த்ததில்லை, அப்படி இருக்கும்போது இவங்க தாத்தாவோட கையெழுத்து எப்படி இவருக்கு தெரியும், அப்போ நீங்கள் இந்த ஓலையை கொடுத்து தாத்தாவோட கையெழுத்தான்னு கேட்டால் இவர் எப்படி சரியான பதில் சொல்லுவார். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், கருவூலத்தில் பழைய ஓலை, அவங்க தாத்தா எழுதின இதெல்லாம் பழைய ஓலை இருந்தால் அதை எடுத்துகிட்டு வந்து கையெழுத்தை ஒட்டு வச்சு பாருங்கள், அதை விட்டுட்டு இவர்கிட்ட வந்து கேட்குறீங்களே கையெழுத்து இதுதானான அப்படின்னு நம்ம சாமியை சொல்லி கொடுப்பார். அப்போ ஆமாம் ஆமான்னு எல்லாரும் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கருவூலத்திலேருந்து வேறு ஓலை எடுத்து பார்ப்பாங்க, அவங்க தாத்தாவோட கையெழுத்தும் இந்த கையெழுத்தும் ஒட்டு போகும். அப்போ என்ன சொல்லிடுவாங்க நீதிமன்றத்தில் இருக்கவங்கெல்லாம், நம்பியாரூரர் தோற்றீர் அப்படின்னு சொல்லிடுவாங்க, நீங்கள் தோத்துட்டீங்க, நீங்கள் இவருக்கு அடிமை தான் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அப்போ சொன்னோன்னே எல்லாரும் சொல்லுவாங்க, சரி இப்போ வெண்ணெய்நல்லூருக்கு வந்துட்டோம் இல்லையா, வெண்ணெய்நல்லூரில் தான் இருக்கோம் இப்போ, இப்போ வெண்ணெய்நல்லூரில் சரி உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் அந்த பெரியவர்கிட்ட கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லுவார், இவர் என்ன பண்ணுவார், எல்லாரையும் கூட்டிகிட்டு போவார், என் வீடு தானே வாங்க காமிக்கிறேன், என்னை ஒருத்தர் கூட தெரியலையா, அவங்க ஒருத்தர் கூட என்னை தெரியலையா, சரி வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடப்பார் முன்னாடி. பின்னாடி நம்பி ஆறுவர் போவாங்க, பின்னால் எல்லாம் அவங்க குழுவோடு எல்லோரும் போவாங்க. சரியா, சாமி என்ன பண்ணுவார், அப்படியே நடந்து 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 அந்த அருள்துறைங்கிற கோயில் இருக்கு இல்லையா, வெண்ணெய் நல்லூரில் கோயில் பேர் என்ன, அருள்துறை இல்லையா, அந்த அருள்துறைக்குள்ளே போனோடனே அப்படியே சாமி மறைஞ்சிருவார். மறைஞ்சோடனே தெரியும், ஓ வந்தது சாமி அப்படின்னு அப்போதான் சுந்தரருக்கு நம்ம நம்பி ஆறுவருக்கு அப்போதான் அது விளங்கும். விளங்கிட்டு என்ன பண்ணுவார், அப்படியே சரணாகதி அறிஞ்சிருவார், கையை தூக்கி வணங்கி, சாமி நீங்களாம் வந்தீங்க அப்படின்னு கண்ணில் தண்ணி விட்டு கதறி அழுவார். அப்போ என்ன சொல்லுவார் தெரியுமா, என்ன மாதிரி சின்னவனை, நீங்கள் அவ்வளோ பெரியவர், நீங்கள் இறங்கி வந்து இப்படி ஆட்கொண்டீங்களே சாமி, நீங்கள் என்னை தடுத்து ஆட்கொண்டீங்களே சாமி அப்படின்னு அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அழுவார். அப்போது அப்படியே வானத்துலேருந்து எல்லாம் பூ மாறி போயும். இப்போ நம்பியாரூர் நம்ம சாமி வந்தாருங்கிறத புரிஞ்சுட்டாரு இல்லையா, அதனால் வானத்துலேருந்து அப்படியே பூ மாறி பொழியும். அப்போ நம்ம சாமி வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா, நீ இவ்வளோ நேரம் என்கிட்ட வன்மை பேசினாய், வன்மைனா ஹார்ஷாக பேசுறது இல்லையா, ரொம்ப கோபமாக பேசினார் இல்லையா, நம்பியாரூர் பெரியவர்கிட்ட கோபமாக பேசினார் இல்லையா, அதனால நீ என்கிட்ட வன்மை பேசினாய், அதனால உன் பேர் இனிமே வன் தொண்டன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் என்ன சொல்லுவார் தெரியுமா, எனக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும், நமக்கு சிறப்பின்மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும், அதனால் மண்மேல் நம்மை சொத்தமிழ் பாடுக அப்படின்னு சாமி சொல்லுவார். என்ன அர்த்தம் அதுக்கு, எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், அதனால நீனு இனிமே என்னைய தமிழ பாடிட்டே இரு அப்படின்னு சொல்றேன் சாமி. அப்ப நம்ம நம்பியார் கேக்குறாரு, சாமி நான் என்ன சொல்லி உன்னை பாடத்தின் சாமி, நீங்க இவ்வளவு பெரியவங்க, உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லி பாடுவேன் சாமி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சாமி சொல்லுவாரு, இவ்வளவு நேரம் என்னைய சொன்னியே பித்து பிடிச்சிருக்கா உனக்குன்னு சொல்லிட்டு பித்தன்னு சொன்னியே, அந்த வார்த்தையை வச்சே நீ பாடு அப்படின்னு சொல்வார். அப்ப நம்ம நம்பியார் என்ன பண்ணுவாரு, பித்தா பிறை சூடி அப்படிங்கிற பாடல முதல் பாட்டா பாடுவார். சரியா, அந்த பாட்டை பாடலாமா இப்போ? சிதம்பலம் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவானே நினைக்கின்றேன் மனத்துண்மை, வைத்தாய் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உன காளாயினி அல்லேன் எனலாமே. இதான் இவரோட முதல் பாட்டு. சரியா, இந்த பாட்டு பாடுவாரு. இந்த திருவெண்ணை நல்லூர்ல இந்த வழக்காடு மன்றம் நடந்த ஊர் இடத்த நீங்க இப்ப கூட போனா பாக்கலாம். அந்த மண்டபம் இப்ப கூட அந்த கோயில்ல இருக்குது. நீங்க அடுத்த தடவை திருவெண்ணை நல்லூர் போகும்போது அந்த மண்டபத்தை எல்லாம் நீங்க பாக்கணும். அப்புறம் இந்த திருமணம் நடந்த பாதையில் தானே நிறுத்தி கூட்டிட்டு வந்தாரு சாமி, அதனால அந்த புத்தூர் பேர் இப்ப மனம் தவிர்ந்த புத்தூர் அப்படிங்கிற பேர்ல அந்த ஊர் இருக்குது. அப்புறம் இந்த சடங்கவி சிவாச்சாரியாரோட பொண்ணு தானே மணமகளா இருந்தாங்க இல்லையா, இப்ப திருமணம் நின்று போச்சு இல்லையா, இப்ப அவங்க என்ன ஆயிடுவாங்க, அவங்க அப்படியே நம்ம நம்பி அருவரையே மனசுல நினைச்சு அப்படியே தவக்கோலம் எடுத்துருவாங்க. நினைச்சு அப்படியே அவரை நினைச்சு நினைச்சே நம்ம நம்பி அருவரையே மனசுல தனி நாயகனாக நினைச்சு அப்படியே பெருமான் திருவடிக்கு போயிடுவாங்க. சரியா, இதுதான் நம்ம பெருமான் தடுத்தாட்கொண்ட கதை. இனி நாளைக்கு பார்க்கலாமா திருச்சி கம்பளம்.